ஓன் பாட்காஸ்ட் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆங்கர் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்கள் பாட்காஸ்ட்டை தொடங்குறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நம்பர் ஒன், இது ஃப்ரீ. நம்பர் டூ, இதில் இருக்கிற க்ரியேஷன் டூல்ஸ் மூலமாக உங்கள் ஃபோனில் இல்லை கம்ப்யூட்டரில் உங்கள் பாட்காஸ்ட்டை ரெக்கார்டோ எடிட்டோ பண்ணிக்கலாம். நம்பர் த்ரீ, உங்கள் பாட்காஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்பாட்டிஃபை மற்றும் மற்ற பிளாட்ஃபார்மில் கேட்கலாம். டவுன்லோட் ஃப்ரீ ஆங்கர் ஆப் அல்லது ஆங்கர் எஃப்எம்ல உங்கள் பாட்காஸ்ட்டை தொடங்குங்க. ஓம் க்ரீம் நெஞ்சங்களே, வணக்கம். ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு சின்ன ஒரு கூச்சம் தயக்கம் இதெல்லாமே இருக்குது. எப்படி ஒரு நண்பன்கிட்டயோ ஒரு காதலிக்கிட்டையோ ரொம்ப நாள் பேசலைன்னா திருப்பி பேசும்போது எப்படி ஒரு தயக்கம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ லைவ்லியாக இருக்கீங்கன்றது தான் எனக்கு தோணுது. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. அண்டு இன்றைக்கி நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பறை அப்படின்னு ஒரு மிராக்கிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு பர்சனலாக பறை கூட அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எப்படியாவது இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லிட முடியும்னு நம்புகிறேன். ஸோ பறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பறை பிளேயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னார், பறை அப்படின்றது தோல் கருவிகள், எல்லா தோல் கருவிகளுக்கும் உண்டான ஒரு பொது பெயர் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம வந்து என்ன ஒரு தோல் கருவி, தவிழ், மிருதங்கம், இந்த மாதிரி எந்த ஒரு தோல் கருவியை நம்ம பார்த்தாலும் சட்டி வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த சட்டி இதாத்தையும் சேர்த்து தோலில் உருவாக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பறை என்று பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பறைங்கிறது அறிவித்தல் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அந்த சொல்க்கு அர்த்தம் வந்து அறிவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் இப்போ நடக்குது அப்படின்னா அதை அறிவிக்கிறதுக்கு பறை வாசிக்கிற ஒரு பழக்கம் வந்து அப்போ இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை ஒரு ராஜாவுக்கு ஒரு மணி சூடும் விழா நடக்குது, இல்லை ஒரு இறப்பு நடக்குது, இது எது நடந்தாலுமே அது அதுக்கு உண்டான ஒரு வாசிப்பு முறை இருக்குது. அதை வாசித்து ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறது தான் வந்து பறை சாற்றுதல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பறையை சுற்றி இருக்கிற கான்ட்ரோவர்சிஸை பேசாமல் பறையை பற்றி பேசவே முடியாது. ஏன்னா எப்போவுமே ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி வந்து இந்த பறை வந்து இறப்புக்கு மட்டும் தான் வாசிக்கணும், அது ஒரு கேவலமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இருக்காங்க, அதை அப்படி மாற்றினவங்க இருக்காங்க. அது அப்படி இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான், தொல்காப்பியத்தில் இருக்கிற சான்றுகள் வச்சு பார்க்கும்போது தோலில் உண்டான எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே பறைந்தான் வந்து அப்போ பேர் இருக்குது. அப்போ மிருதங்கமும் பறை தான். அப்போ மிருதங்கமும் வந்து ஒரு கேவலமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தானே இருக்கணும் அப்படி சொல்லும்போது, அப்படி ஆக்சுவலி கிடையாதுங்கிறது தான் உண்மை. அதை வந்து இப்படி ஈஸியாகவே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ரொம்ப டீப்பாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த ஒரு சான்றலையே நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. அண்டு பறையை வந்து ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட இருந்திருக்கு. பயன்பாட்டு கருவி, எல்லா விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போவும். ஸோ அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அது ஒரு கேவலமான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை தரக்குறைவாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கும் போது ஒரு பெரிய கோபம் வருது. ஏன்னா எனக்கு பர்சனலாக நிறைய கனெக்ட் இருக்குது. அந்த கனெக்டை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு டூ த்ரீ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். அப்போது கொடூரமான ஒரு தனிமை வந்து இருந்தது எனக்கு. என் கூட ஒரு நாலு பசங்க இருந்தாலுமே தனிமையை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப தனியாக இருக்கேன், என் வாழ்க்கை வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கி போகல அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெண் வாசம், எந்த ஒரு பெண்ணோட தொடர்புமே இல்லை அப்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் டைம் இருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் வந்திருந்தது. அது வந்து ஒரு சுயமரியாதை கல்யாணம், பெரியாரோட வழியில் நடக்கிற கல்யாணம். அப்போ அதுக்கு நான் போயிருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்காங்க, பறை வாசிக்கிற ஒரு டீம். அவங்க வந்து கோயம்புத்தூரில் நிமிர்வு கலையகம்னு சொல்லி ஒரு டீம். ஸோ அங்கே அவங்க வந்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. நான் உட்காந்துருக்கேன், வாசிக்க ஆரம்பித்தாங்க. வாசிக்க ஆரம்பித்தோடனே நான் வந்து ஒரு 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 டூ த்ரீ மினிட்ஸ்லேயே எனக்கு கண்ணில் தார தாரையாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தேம்பி 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 அழுக ஆரம்பிச்சிட்டேன். காரணமே தெரில எனக்கு, அந்த அந்த மியூசிக்கு கேட்டு அழுக வருமானு எனக்கு இப்போ கூட தெரில. பறை வாசிக்கும் போது அழுகாச்சி வருமா அப்படின்றது என்னால் இப்போ கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு இமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் அது ஆக்சுவலி எனக்கு பொறுத்தளவுக்கு. அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுது பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரில, நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி அழுது முடித்து வெளியே வரும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு பாரத்தை இறக்கி வச்ச ஒரு ஃபீலிங் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் நான் வந்து ஒரே ஒரு பெரிய டெஸ்டிமோனியாக நான் சொல்ல முடியும் இந்த பறை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. அப்புறமா நான் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. நிறையா பேர் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வாசிக்கும் போது அழுதேன் அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து இது ஒரு பெரிய மிராக்கிளாக தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, பறை அடித்தா டான்ஸ் ஆடலாம், வெறித்தனமாகும், ரொம்ப ஒரு வீரத்துக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்லாம் நினைப்பாங்க. அது வந்து ஒரு ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அடக்க முடியாத சோகத்தையோ இல்லை ஃபீலிங்ஸையோ அப்படியே வெளியே கொண்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சேம் டைம் சேம் இதே மாதிரி ஒரு தடவை பறை வாசிக்கும் போது பயங்கரமாக டான்ஸ் ஆடியிருக்கேன், போதான மாதிரி டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு சக்தி வந்து பறைக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதை நான் நம்புகிறேன்றதை தாண்டி அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லும்போது தெரிய வருது. ஸோ இன்னொரு சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொன்னோம்னா, எனக்கு துடும்புவோட இருக்குது. துடும்புன்னா அந்த ஜமாப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பறை அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறிக்கிறனால நான் ஜமாப் பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஜமாப்லாம் வந்து ரொம்ப இந்த ஏரியா கைஸ் வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போவும் அதை ஒரு ஒரு கீழ்த்தரமாக பார்த்த டைம்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு சின்ன பையனாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு டைமில் எனக்கு என்ன அந்த ஜமாப் என்ன என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் எல்லாமே அந்த கோயிலில் வந்து உறுப்பினர்களாக இருப்போம். எங்கள் ஃபேமிலி எல்லாமே அந்த உறுப்பினர்களாக இருக்கும். அது ஒரு அது தேவையே கிடையாது, பட் ஸ்டில் அந்த மாதிரி இருக்கும்போது வருஷம் வருஷம் வந்து அந்த கோயிலில் திருவிழா நடக்கும். திருவிழான்னு வந்துட்டால் தான் எங்களுக்கு சந்தோஷமே. திருவிழா ஒன்று தான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் ஒன்று கூடுவோம், எல்லாருமே ஒன்று கூடி வந்து சந்தோஷமாக இருப்போன்ற ஒரு ஒரு டைம் வந்து இல்லாது, அதனால் எனக்கு அப்படி இருந்தது. ஸோ அப்படி வரும்போது காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவோம். ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயில் வர்றது ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் ஊர்வலமாக வருவாங்க. அந்த ட்ராவலில் வந்து துடும்பு வாசிப்பாங்க. துடும்பு அடிக்க ஆரம்பித்தா அந்த தொடங்குற இடத்துலேருந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகி கோயிலில் ஒரு பூஜை நடந்து அதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரம் ஸ்ட்ரெச்சாக வாசிப்பாங்க. வாசிக்கிற வரைக்கும் கால் ஒரு நிமிஷம் கூட நிற்காது தரையில். அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். அவ்வளோ ஆடிக்கிட்டு இருப்போம், டயர்டே ஆகாது. அவ்வளோ ஆடிக்கிட்டு இருப்போம், டயர்டே ஆகாது. அது எப்படின்னு தெரில, பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம் அந்த மியூசிக்கு. அண்டு அது எப்போ அது தூரத்தில் கேட்க ஆரம்பித்தாலும், அந்த 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 மியூசிக் வந்து தூரத்தில் கேட்க ஆரம்பித்தாலும் ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு 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 ஃபீலிங் வரும். அண்ட் அது உள்ளே நம்ம அந்த ரித்தம் அப்படிங்கிறதுனால அது உள்ளே நம்ம நெஞ்சுக்குள்ளே ஒரு ஃபீலிங் கொண்டு வரும், அந்த வைப்ரேஷன். ஸோ அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு ஒரு யூஃபோரியா மாதிரி அது ஆக்சுவலி. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே, அதாவது நம்மளோட ஆதி நம்மளோட வழியில் வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டைமில் ஒரு ஒடுக்குமுறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் நாதஸ்வரத்தை வந்து வாசிக்கிறவங்க தோளில் வந்து துண்டு போடக்கூடாது, இடுப்பில் தான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரியும், ஸோ பம்பை வாசிக்கிறவங்க வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ பம்பைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 டெஸ்டிமோனி இருக்குது. அது என்னென்னா, அதை அடித்தா சாமி வரும்னு சொல்லுவாங்க. சாமி வருங்கிறது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. சேம் நான் பறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தான். தனக்குள்ளே இருக்கிற அடக்க முடியாத அடக்கி வச்சிருக்கிற ஒரு சோகத்தையோ இல்லை எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸையோ வெளியே கொண்டு வந்து தள்ளுறது தான் வந்து அந்த பம்பையுமே வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக்கே பொதுவாக அந்த விஷயத்தை பண்ணும், அதில் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான தோல் கருவிகள் வந்து பண்ணுதுங்கிறது ஃபேக்ட். ஸோ இதுக்கும் வந்து ஒரு பெரிய சாட்சி இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த தவில் அண்ட் பம்பை இது ரெண்டையுமே வந்து கர்ணன் படத்தில் மஞ்சநத்தி புராணன்ற ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எப்போது அந்த பாட்டு கேட்டாலும் கண்டிப்பாக நான் அழுவேங்கிறது உண்மை. அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக அந்த பாட்டு இருக்கும், சோல்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை மிக்ஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பம்பை அண்ட் தவில் வந்து அந்த பாட்டுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குங்கிறதா நான் சொல்ல வரேன். ஸோ அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டோட வைபாய் அழுதுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்ல வர்றது என்னென்னு. ஸோ இப்படி தான் வந்து மிராக்கிளான பியூட்டிஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு ஒரு டைமில் வந்து ஒடுக்குமுறை பண்ணி அதை வந்து வேறு மாதிரியாக போர்ட்ரே பண்ணி நம்மளை நம்ப வச்ச விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ பேக் டு பறை, எனக்கு இன்னொரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபீலிங்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஹியரிங் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்கனால வந்து ட்ரம் மியூசிக்கோ இல்லை பெரிய 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டான மியூசிக்கோ வந்து தாங்கிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அது எனக்கு லைட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரீசெண்டாக பண்ண ஒரு பாட்டுக்கு பறை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நான் பறை ரெக்கார்ட் பண்ண போகிறேன், நிமிர்வு கலையகம் தான் வந்து வாசிக்கிறாங்க. அவங்க வாசிக்கும்போது ரெக்கார்டிங் ரூமில் அவங்க வாசிக்கிறாங்க, வெளியே வந்து எடிட்டிங் கன்சோலில் உட்காந்து நான் அந்த மியூசிக்கை கேட்கும்போது ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர சவுண்டு வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது குறைச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை சொல்லி முடிச்சுட்டு சவுண்டு குறைச்சி ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க வாசிக்கிற அழகை பார்த்து வியந்து உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி பார்த்துட்டே இருக்க டேக்ஸ் எடுக்க அவங்க வாசிக்க எனக்கு ஒரு ஃபீலிங், எனக்கும் அந்த பறையை வாசிக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. வாசித்தே ஆகணும்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, காதே கிழிஞ்சாலும் பரவாயில்ல, வாசிக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். ரெக்கார்டிங் கன்சோலில் போயிட்டு ரெக்கார்டிங் ரூமில் போயிட்டு பறையை வாங்கி வாசிங்க நானும் கூட வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 20 minutes ஸ்லாட் வந்து வாசிக்கிறாங்க. நானும் வெறித்தனமாக வாசிக்கிறேன். வாசிக்கும் போது எனக்கு எந்த ஒரு வழியோ எதுவுமே தெரில, நான் கம்ப்ளீட்டாக கலந்து மெய் மறந்து வாசித்து முடித்து ஒரு திருப்தியோடு பறையை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன், நம்மளால் வந்து ஒரு டம்ளர் கீழே விழுந்தால் கூட ஒரு சகிக்க முடியாத ஒரு வழி வருது, இது எப்படி இந்த பறை வாசிக்கும் போது நான் எனக்கு இது தெரில அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது அதுக்கான ஆன்சர் எனக்கு அப்போ தெரில. அப்புறம் ஃப்ரீயாக விட்டேன், ஓகே பரவாயில்ல எப்படியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரீசெண்டாக மார்கழியில் மக்கள் இசை நடந்தப்போ ஜேகே அண்டு டீம் பறை வந்து வாசிக்கும்போது கேட்குறேன், கேட்டுட்ருக்கேன். அப்புறம் பறை வாசிக்கிறாங்க, கேட்டுட்ருக்கோம். அப்புறம் அந்த பறையை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாங்க, பறை மட்டும்தான், தோல் பறை மட்டும்தான், எவ்வளோ பறைகள் ஒன்றா சேர்ந்தாலுமே அது வந்து ஒருத்தரோட காதில் இறைச்சலை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக உண்மைன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வியப்பும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலும் ஒரு சந்தோஷமும் உண்டாச்சு. ஸோ நான் இனி பயப்பட தேவையில்லை, எப்போனாலும் பறை எடுத்து வாசிக்கலாம், பறை மியூசிக்கை கேட்கலாம், இதெல்லாமே வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து சினிமா பக்கம் வந்தோன்னா, ஓகே நம்ம பறை வந்து கேட்க முடியுது. சின்ஸ் பறை வந்து ஒரு அப்ரஸ்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றனால நிறைய இடத்துல நம்ம அதை கேட்கக்கூடிய சான்சஸ் கிடைக்கல. நான் துடும்பு கேட்டிருக்கேன், பட் பறையை வந்து தனியாக வாசித்து நான் பெருசாக கேட்டதில்லை ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். அப்புறம் பெருசாகும் போது தான் அந்த தெளிவு வருது எனக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இந்த எக்ஸ்போஷரில் கிடைக்கிது. ஸோ அது நெருக்கமாக யார் கொண்டு வந்தா, நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு பறையை வந்து யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னா, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அது வந்து நம்ம ரஞ்சித் சார் அப்படின்னா. ஏன்னா அவர் தான் பறையை வந்து சினிமா பாட்டில் வாசிக்கிறது வந்து அவ்வளோ அழகான விஷயமா, அது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வந்து ஒரு அப்ரஸ்டான ஒரு கேவலமான இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் பார்த்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதை பிரேக் பண்ணி அதை வந்து ஃபுல் ஸ்கேலில் படத்தில் யூஸ் பண்ணி அதோட பியூட்டியை வந்து காமிச்சிருப்பார். அண்டு அது வந்து ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் தான், என் மக்களை நீ வந்து அப்ரஸ் பண்ணேன்னா நான் என் மக்களை பேச வைப்பேன், என் மக்கள் சார்ந்த என் வாழ்வியல் சார்ந்த ஒரு ஒரு படத்தை வந்து நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் அதை எடுப்பேன். என்னோடய வாழ்வியல் சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீ கேவலப்படுத்துவேன்னா நான் அதை வந்து அடிப்பேன், ஊர் ஃபுல்லாக கேட்குற மாதிரி நான் அடிப்பேன், எல்லா இடத்துக்கும் அது போய் ரீச் ஆகிற மாதிரி நான் பண்ணுவேன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ அப்படி தான் அதை பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரஞ்சித் வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாளன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ண ஒரு மாபெரும் இசை புரட்சி தான் மார்கழியில் மக்கள் இசை. அதில் சபாக்களில் வந்து வெறும் கர்நாடிக் மியூசிக் அண்டு பரதநாட்டியம் போன்ற அவங்க சொல்லக்கூடிய எலைட் கலைகள் மட்டுமே பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்த டைமை பிரேக் பண்ணி பறை இசை, எளிய மக்களின் இசை, மக்கள் இசையை கொண்டு வந்து அங்கே பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு. அதை வந்து ரொம்ப கெத்தாக பண்ணார். அது அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நேரில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது. ஒரு ஒரு பெரிய ராஜா உட்கார்றக்கூடிய சேரை வந்து ஸ்டேஜுக்கு சென்டரில் வந்து வச்சு அதில் ஒரு ஒப்பாரி பாடக்கூடிய ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து உட்கார வைக்கிறாரு. அவங்க வந்து அதுக்கு டிசர்விங் தான், ஆனால் நம்ம தான் வந்து அதை அப்படி பார்க்கல. ஸோ அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ணி அதை நம்ம பார்க்கும்போது வேறு மாதிரி இது ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கே வந்து பறை இசையை வந்து வாசித்து, அது போக ஐஐடியில் வந்து ஃபாத்திமா வந்து இறந்தது நம்மள எல்லாத்துக்கும் தெரியும். அதே ஐஐடிக்குள்ளே போயிட்டு பறையை வாசித்து ஃபாத்திமாவுக்கு வந்து ஒரு ஆறுதல் பாட்டு பாடுறது வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஒரு பியூட்டி ப்ளஸ் ஒரு ரெவல்யூஷன் தான் சொல்லணும். ஸோ எப்படி வந்து நம்ம ரஞ்சித்துக்கு பின் ரஞ்சித்துக்கு முன் அப்படின்னு சொல்லி சினிமாவை பிரிக்கலாமோ அதே மாதிரி பறை இசை ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிச்சிட முடியும். ஸோ அப்படி சினிமாக்குள்ளே நம்ம வந்து டீப்பாக போனோம் அப்படின்னா அங்கே இசையமைப்பாளர்கள் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா, இளையராஜா அவரை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அண்டு ரகுமான் சார் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வேறு ஒரு லீக்கில் இருக்கும் அவரோட மியூசிக்கு, சில இடங்களில் பறையும் யூஸ் பண்ணியிருப்பார். அண்டு குறிப்பிட்டு சொல்லணுன்னா சந்தோஷ் நாராயணன், அவர் வந்து ரஞ்சித் சார் கூட ஒரு காம்பினேஷன் உருவாகும் போது அட்டக்கத்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து தமிழ் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஒரு தனியாக ரிசர்ச்சும் பண்ணுறாரு, பண்ணி அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வச்சு படங்களில் வந்து சில க்ரியேட்டிவான ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு எராவே க்ரியேட் பண்ணார் தான் சொல்லணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எரா க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா முதல் முதல் அட்டக்கத்தி படம் ரிலீஸ் ஆகுது. அட்டக்கத்தி படத்தில் ஒரு ஒப்பாரி பாட்டு வரும். அந்த ஒப்பாரியை வந்து அது வரைக்கும் பெருசாக யாரும் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில, பட் அது அழகாக வந்து அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. காலமயில் குயிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. நான் ஒரு ஒப்பாரியை கேட்டு இப்படி வியந்து ஒரு ஒரு ஜீனியஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. மொத்தமாகவே ஒரு ஒரு பாட்டாகவும் சரி, அதை அந்த படத்தில் வச்ச ரஞ்சித் டைரக்டராக இருக்கட்டும் சரி, இப்படி வந்து வியந்து ஒரு ஒப்பாரியை பார்க்க வச்சுருக்காரு. அப்போது அதில் குறிப்பாக அந்த பறை தப்பட்டையெல்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க, வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கேட்டால் தான் வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து எல்லா நெஞ்சங்களும் போய் அந்த பாட்டை கண்டிப்பாக கேட்கணும். அதில் கருத்தாகவே சொல்லியிருப்பாங்க, கருத்தாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ரீசண்டாக வந்து கர்ணன் படத்தில் இருக்கட்டும், கண்டா வர சொல்லுங்களை வந்து அது வேறு மாதிரியான ஒர்க். அது அது ஈஸி கிடையாது. இந்த தோள்பறையோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை அதை யூஸ் பண்ணி ப்ராப்பராக அதை அவுட் எடுத்து கொண்டு வரதோ வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியுன்றது நான் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களுக்குள்ளே ஆர்கே சுந்தர் சார் சவுண்ட் இன்ஜினியரும் ஒருத்தர். அவர் வந்து சந்தோஷ் நரன் கூட பெரிய ஒரு ஜேர்னி பண்ணியிருக்காருன்றது சந்தோஷ் நரனே சொல்லியிருப்பார் நிறையா இடத்துல. அண்டு அது போக நிறையா பாட்டில் வந்து பறையை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். யூஸ் பண்ணாத இடம்ன்றத வந்து நம்ம சொல்லிடலாம், குறிப்பிட்டு சொல்லிட முடியும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு தான் சந்தோஷ் நரன் பண்ணியிருப்பார். ஒரு இசை ரசிகனாக சந்தோஷ் நரன் சாருக்கும் ஒரு சக மனிதனாக, மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு சக மனிதனாக ரஞ்சித் சாருக்கும் என்னோடய நன்றி கடன் எப்போவுமே இருக்கும். ஸோ பர்சனல் டெஸ்டிமோனிஸ் நான் சொன்னேன், அண்டு படத்தில் சில விஷயங்கள் பார்த்தோம். அது மாதிரி களத்தில் இருக்கிறவங்க, பறையை வாசிக்கிறவங்க, பறையை கற்றுக் கொடுக்குறவங்க, அவங்க வந்து என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குது, நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது, நிறையா ஒடுக்குமுறைகள் நடக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டீமோடு வந்து வாசிக்க போகும்போது, ஒரு கல்யாணத்தில் வாசிக்க பிளான் பண்ணும்போது முதல் வந்து மங்கள இசை தான் வாசிக்கணும், தமிழ் தான் வாசிக்கணும், அப்புறம்தான் வந்து பறைய வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அவங்கள வந்து கீழே இறங்க சொன்ன ஒரு டைம் இருக்குது. ஆனால் அதே கல்யாணத்தில், அதே வீட்டோட கல்யாணத்தில், இன்னொரு கல்யாணத்தில் அவங்க வந்து ஆரம்பத்திலருந்து தாலி கட்ட தட்டுறது, ஆரம்பத்திலருந்து தாலி கட்டி எல்லா ஃபங்க்ஷனும் முடிகிற வரைக்கும் நாதஸ்வரம் தவில் எதுவுமே இல்லாமல் வெறும் பறையை மட்டும் வச்சு வாசித்து அப்படி தான் வாசிப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காட்டின ஒரு டைம் இருக்குது. ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள், இவங்க வந்து ஒடுக்குமுறை பண்ணும்போது அதுக்கு எதிராக நம்ம அப்படி தான் குரல் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கியாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்படி பண்ணனா தான் அதை நம்ம வந்து நம்மளோட உரிமையை நிலைநிறுத்த முடியும் அப்படின்றது எல்லா விஷயத்துலையுமே அது உண்மையாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இதுவும் நடந்திருக்கு. அப்புறம் அந்த டைமில் வந்து ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து நிறைய கிளான்ஸ் இருந்திருக்காங்க. அந்த கிளான்ஸோட பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடினி, பறையர், அந்த மாதிரி சில கிளான்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பறையர் மட்டும்தான் பறை வாசித்தாங்கன்ட்டு இல்லை, பறை வாசிக்கிறவங்களுக்கு உண்டான பேர் பறையர்னு வச்சாங்க, அவ்வளோதான். அது வந்து எந்த ஒரு இழிவான ஒரு ஒரு சொல்லுமே கிடையாது, அது ஒரு அழகான பேர். பறையை வச்சு ஒரு பறையர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு பேர். அது மாதிரி பாடினி, பாடுறவங்களுக்கு பாடினின்ற மாதிரியான ஒரு பேர்லாம் இருக்குது. நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, பட் ஸ்டில் இந்த மாதிரி பேர்கள் வச்சு கிளான்ஸ் இருந்திருக்காங்க. இந்த கிளான்ஸ் வந்து ஒருத்தர் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னொருத்தவங்களும் பண்ணாங்க. அதாவது ஒருத்தவங்க தமிழ் வாசிக்கிறாங்கன்னா அவங்க பாட்டும் பாடினாங்க, இன்னொருத்தவங்க பறை வாசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பாட்டும் பாடினாங்க. இந்த மாதிரி எல்லாமே எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் தான் வந்து பறை வாசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது வந்து இல்லை. ஸோ எப்போ வந்து இந்த கிளான் சிஸ்டம் வந்து பிரேக் ஆகி சாதிய கட்டமைப்பு வருதோ அப்போ தான் பறை போன்ற விஷயங்களெல்லாம் வந்து அப்ரஸ் பண்ணுறாங்க, இவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு தரக்குறைவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்கப்படலை யாருனாலையுமே அப்படின்றது தான் உண்மை. இப்போவுமே வந்து யாருனாலையும் அதை ஏற்றுக்க முடியாது, பட்டு இவங்க சொல்லி வச்ச விஷயங்கள் அப்படி இருக்குது. அந்த பறையை கேட்கும்போது உங்களுக்கு உண்டாகிற ஃபீலிங் யாருனாலையும் தடுக்க முடியாது. மனிதர்கள் சொல்கிறது எதுவுமே வந்து நம்மளை பாதிக்க போகிறதில்ல, ஏன்னா அது மியூசிக், அது டைரெக்டாக நம்ம கூட கனெக்ட் பண்ணி பேசுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஒடுக்குமுறை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் நான் சொன்னது, இன்னும் நிறையா இருக்குது. அண்டு ஓகே, அப்போ வந்து இப்படி இருந்திருக்கு, அப்போ வந்து பயங்கரமாக இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போது கரண்ட் சிட்டுவேஷனில், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பறையோட பறை போன்ற கருவிகள் நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி இருந்த கருவிகளோட நிலை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 மேக்கப் ஒர்க் ஷாப்புக்கு கூட பறை அடித்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வந்து களத்துலேருந்து நம்மளுக்கு சொல்கிற உண்மையாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பறை இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு நிலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எனக்கு என்னோடய தங்கச்சி கல்யாணம் இப்போ ரீசெண்டாக வருது, அந்த கல்யாணத்தில் கூட எப்படியாவது பறை வாசிக்க வச்சிடணும், எதிர் வீட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி பறையை வந்து உள்ளே வாசிக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு ஒரு உத்வேகம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ நானே ஒரு பர்சனலான ஒரு சாட்சி தான், அண்டு நம்மளை சுற்றி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி. அது போக நான் வந்து இன்னொரு கேள்வியும் நான் வச்சேன் அந்த பறை டீச்சர்கிட்ட. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், சார் நீங்கள் வந்து பறை சொல்லித்தரீங்க, பறை வாசிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஒரு சமூகம் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களில் இருக்கிறவங்க வந்து பறையை வந்து வாசிக்கிறாங்களா, வந்து கற்றுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்போ, எல்லா சமூகத்திலிருந்தும் எங்கிட்ட வந்து பறை கற்றுக்கிறாங்க, இங்கே இருக்கிற டிவிஷன்ஸில் இருக்கிற எல்லா சாதி பிரிவினர்கள் எல்லாருமே வந்து எங்கிட்ட பறை கற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஆர்வமும் ஆசையும் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், இப்போ இது வந்து பறை வந்து எல்லாத்தையும் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்குது, இங்கே போட்டிருக்கிற பவுண்ட்ரிஸ்லாம் உடச்சி அது தாண்டி போய்கிட்டு இருக்குங்கிறது தான் இப்போது களத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்குது. அண்டு பறை வாசிக்க முடியாதவங்க கூட, தனக்கு வாசிக்க வரல அப்படின்றவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பறையை வாங்கி வீட்டில் மாட்டி வைக்கிறாங்க, அது என் வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து பறையை உள்ளே கொண்டு வரதே குற்றோன்னு சொன்ன டைம்ஸில், இப்போ எல்லார் வீட்லேயும் பறையை கொண்டு போய் வைக்கணும்னாச்சு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன்ற மாதிரி சொன்னார். அண்டு ஓவராலாக பறையை வந்து தமிழர்களோட ஒரு அடையாளமாக, ஒரு தமிழ் இசையோட ஒரு அடையாளமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. எப்படி வந்து இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு, ஜமைக்காவுக்கு வந்து ஒரு ரிகே இருக்குது, அது மாதிரி ஹிப்ஹாப் ஒரு சில நாடுகளுக்கு இருக்குது, ஒரு அடையாளமாக இருக்கிற மாதிரி தமிழர்களோட அடையாளம் பறையாக வந்து பார்க்கப்படுதுன்றது சொல்கிறாங்க. ஸோ அதான் உண்மையும் கூட. அப்படி வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை கேட்டு ரசிக்கணும், நம்மளோட குடும்ப ஃபங்க்ஷன்ஸில் வந்து அதை வாசிக்க வைக்கணும், நம்மளும் அது மேலே ஒரு ஆர்வம் காட்டணும், நம்ம குழந்தைங்கள வந்து அதை கற்றுக்க வைக்கணும், நம்மளும் கற்றுக்கணும். இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளால் பாசிபிளோ அதெல்லாம் பண்ண முடியுன்றது பண்ணணுன்றது என்னோட ஒரு கோரிக்கையாகவும் ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் நான் வந்து எடுத்துக்கிட்டு இந்த பாட்காஸ்ட்டை வந்து நிறைவு பண்ணுறேன். நிறை குறைகள் இருந்தால் மன்னித்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நெஞ்சங்களே. ஒரு ஒருத்தரும் வந்து பிங்க் மேகத்துக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து என்னால் உண்மையாலுமே நம்ப முடியல இப்போ வரைக்கும், பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோட்டில் கூட திடீர்னு நெஞ்சங்கள் வந்து பார்க்குறீங்க, திடீர்னு மீட் பண்ணி சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பாட்காஸ்ட் பேசணும், உங்களோட அன்புக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஓம் கிரீம் கண்டிப்பாக தன்னோட வேலையை செய்து கொண்டே இருக்கும். நெஞ்சங்களுக்கு நன்றி, வணக்கம்.